எங்களுடைய சத்சங்கத்தை தொடங்குவோம். எங்களுடைய குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்களுடைய ஆசியுடனும் இந்த சத்சங்கத்தை இன்று தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் எட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றாள் காசிநந்தி தேவர் நற்றாள் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் கிரியா அன்னை நமோம். இன்றைய சத்சங்கத்தை இரண்டு மூன்று வினாக்கள் வந்ததை வைத்து பேசிக்கொண்டு போகவிருக்கின்றேன். இன்றைக்கு நவராத்திரியின் எட்டாவது நாள். இந்த நாளில் இந்த சத்சங்கத்தின் முதலாவது தலைப்பாக இறை நிலையை பற்றியும் உயிரின் நிலையை பற்றியும் சிறிய தகவல்கள் தருமாறு ஒரு அன்பர் கேட்டிருந்தார். இறை நிலை இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று சொரூப நிலை, மற்றது தடத்த நிலை என்று சொல்லுகின்றது சைவ சித்தாந்தம். இறைவன் ரெண்டு விதத்தில் தொழிற்படுகின்றார். சொரூப நிலை, சொரூப நிலை என்றால் எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை, அது இறையை விட வேறொருவரும் அந்த நிலையை பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக அவர் தடத்த நிலை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவதில் அவர் செயல்படுகின்றார். அந்த தடத்த நிலையில்தான் அவர் மூன்று விதமாக ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்றார். ஒன்று அருவ நிலை, மற்றது அருவுருவ நிலை, மற்றது உருவ நிலை. அருவ நிலை என்பது உருவம் இல்லாத நிலை, ஒன்றுமே இல்லை. அருவுருவ நிலையில் இறை லிங்கமாக செயல்படுகின்றார், சிவலிங்கமாக. உருவ நிலையில் அவருடைய உருவத்துடன் பல வேறு உருவங்களுடன் எங்களுக்கு செயல் புரிந்து கொண்டிருக்கின்றார் ஆன்மாக்களுக்கு. அதேபோல் அந்த அன்பருடைய கேள்வி இறை நிலை என்று ஒரு அதை பற்றியும் மேலாக சொல்ல சொல்லி அதை தொடர்ந்து எங்களுடைய ஆன்மாவின் உயிர்நிலைகளில் முக்கியமாக உயிர்நிலைகள் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி பதினெட்டு நிலைகள். நான் அதை பற்றி முழுவதுமாக இன்றைய சத்சங்கத்தில் ஆராயவில்லை. இன்னொரு நேரம் நாங்கள் எங்களுடைய அறித்திறன் கூடிக்கொண்டு போகும்போது சைவ சித்தாந்தத்தில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஆனால் முக்கியமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மூன்று நிலைகள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று சைவ சித்தாந்தத்தில். கேவல நிலை என்று சொல்லப்படுவது ஆணவ நிலை ஆகும், ஆணவம் இருக்கும் நிலை. சகல நிலை என்று சொல்வது மாயை நிலையில் இருப்பது. சுத்த நிலை என்று சொல்வது ஒரு ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் இல்லாமல் போய் ஆணவம் செயலிழந்திருக்கும் நிலை என்று இரண்டு மூன்று தடவை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது உங்களுடைய அறிவுக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. ஆனால் முக்கியமான கேள்வி இந்த சத்சங்கத்துக்குரிய விடயம், எங்களுடைய உயிர் ஐந்து இடங்களில் செயல்படுகின்றது. ஒன்று நனவாக செயல்படுகின்றது, மற்றது கனவாக செயல்படுகின்றது, மற்றது ஆழ்ந்த உறக்கமாக செயல்படுகின்றது, நான்காவது நிலை துரிய நிலை என்று சொல்லுவோம், ஐந்தாவது நிலை அதி துரிய துரியம் என்று சொல்லுவோம். இந்த ஐந்து நிலைகளிலும் இது செயல்படும் போது அதி துரியம் என்று சொல்வது துரியாதீதம். இந்த ஐந்து நிலைகளும் பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில், பாபாஜியின் தெய்வீய குரல் புத்தகத்தில் பாபாஜியால் தரப்பட்டிருக்கின்றது, சிறிய விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஐந்து நிலைகளிலும் உயிர் செயல்படுகின்றது. இதை விட மேலதிக விளக்கங்கள் சைவ சித்தாந்தத்தில் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னது போல் இன்னொரு நேரத்தில் அந்த விரிவாக்கத்தை படிப்போம். ஆனால் இந்த ஐந்து நிலைகளிலும் என்ன மாதிரி, இந்த ஐந்து நிலைகளிலும் எங்களுடைய உடல் தொழிற்படுகிறது என்பதை சிறிது விரிவாக பார்ப்போம். அதாவது எங்களுடைய உடலில் 10 பொறிகள் இருக்கென்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அதாவது ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. அந்த பெயர் வாக்கில் உங்களுக்கு அது பெரிய விடயமாக தெரிந்தாலும் அது எங்களுடைய உடலில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும் விடயங்கள் என்று சில தடவை பார்த்துள்ளோம். ஞானேந்திரியங்கள் என்று சொல்வது பெயரளவில் பயந்து விடாதீர்கள். உங்களுடைய கண்கள், மூக்கு, காது, செவி, உடல், இதை வைத்துத்தான் நாங்கள் நடமாடிக்கொண்டு இருக்கின்றோம். இது ஞானேந்திரியங்கள். அதேபோல் கண்மேந்திரியங்கள் என்பதும் எங்களுடைய ஒவ்வொரு நாள் செயல்களிலும் எங்களுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அவை யாவன? வாய், கை, கால், எருவாய், கருவாய். இதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல் கிரியா யோகத்திலும் இந்த இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை விட நாளாந்த வாழ்க்கையில் இந்த 10 பொறிகளையும் இல்லாமல் நாங்கள் வாழ்வதில்லை. இந்த 10 பொறிகளையும் வைத்து ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது 10 பொறிகள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்ற பெயர்கள். ஆனால் இந்த 10 பொறிகளும் செயல்படும் போது அதுக்கென்று செயல் நிலை இருக்கின்றது. இப்போ கண் என்று ஒரு பொறி என்று எடுத்தீர்கள் என்றால் பார்ப்பது செயல்நிலை. அது அப்படி இந்த 10 பொறிகளுக்கும் செயல்பாடுகள் இருக்கின்றது. அப்போ இந்த 10 பொறிகள் என்ற செயல்பாட்டை நாங்கள் 10 செயல்பாடுகள் என்று எடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த 10 பொறிகள் என்ற செயல்பாடுகள், இந்த 10 பொறிகள், இவற்றை விட எங்களுடைய உடலில் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி 10 வாயுக்கள் இருக்கின்றது. அதில் பிரதானமாக 2 3 வாயு தான் நாங்கள் செயல்பாட்டில் உணர்கின்றோம். ஒன்று பிராணவாயு, அதான் எங்களுடைய சுவாசத்திற்கு உதவுகின்றது. அது இல்லாவிட்டால் நாங்கள் இறந்து விடுவோம். பிராணவாயு, அதை விட இன்னும் 2 வாயுவை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. ஒன்று அபானன் வாயு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேள்விப்படாவிட்டாலும் அபானன் வாயு. மற்றது உதானன் வாயு. அபானன் வாயு என்று சொல்லப்படுவது என்னவென்றால் எங்களுடைய உடலில் மேலிருந்து கீழாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு வாயு, காற்று. உதானன் வாயு என்று சொல்லப்படுவது கீழிருந்து மேலாக இயங்கும் ஒரு காற்று. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேணும். அது ரெண்டும் எங்களுடைய உடலில் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்வோமாக இருந்தால், மேலாக வேலை செய்யும் உதானன் காற்று என்பது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் ஏவரை இருக்கின்றது என்று சொல்லுவோம். சாப்பிட்டு விட்டு அந்த வாயு தான் எங்களுக்கு உதவி செய்கின்றது எங்களுடைய செமைப்பாட்டு தன்மையை சரியாக நடத்துவதற்கு. அதே மாதிரி அபானன் வாயு எடுப்பீர்கள் என்றால் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நீங்கள் மலம் கழிக்கும் போது, ரைட், அந்த அபானன் வாயு சரியாக வேலை செய்தால்தான் உங்களுக்கு மல கழிப்பாடு சரியாக நடைபெறும். சில நேரம் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் நேரத்தில் அந்த மலத்தை நீங்கள் கழிப்பதற்கு அந்த அபானன் வாயு தான், உடலில் இருக்கும் அந்த அபானன் வாயு தான் நீங்கள் பாவிக்கிறீர்கள் அந்த மலத்தை கீழ் நோக்கி தள்ளுவதற்கு. அப்போ இந்த அபானன் உதானன் வாயு என்ற 2 வாயு, அந்த பெயர் தெரிய தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உடலில் செயல்படுகின்றது. ஒன்று மேலிருந்து கீழே எங்களுடைய தொழிற்பாட்டை செய்வதற்கு. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கின்றேன், நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். மேலிருந்து உடலின் மேற்பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு செய்யும் தொழிலுக்கு செயல்படுகின்ற வாயு அபானன் வாயு. கீழ்ப்பகுதியிலிருந்து மேற்பகுதிக்கு செயல்படுகின்ற எந்த செயலுக்கும் பாவிப்பது உதானன் வாயு. இதை விட பிராணவாயு, பிராணன் என்பது எல்லோருக்கும், நாங்கள் ஒவ்வொரு நாளுமே அதை எடுத்து விட்டு கொண்டே இருக்கின்றோம் எங்களுடைய உயிர் வாழ்வதற்கு. இதை விட ஏழு வாயுக்கள் இருக்கின்றது. நான் அந்த விளக்கத்திற்கு போகவில்லை. சைவ சித்தாந்தத்தில் நன்றாக கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வெகு எளிய முறையில் இதை விளங்கிக் கொள்வதற்காக மற்ற ஏழு வாயுக்களை பற்றியும் நான் இப்போது சொல்லவில்லை. ஆனால் இந்த மூன்று வாயுவும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டியது. ஏனென்றால் 10 வாயுக்களும் உங்களுடைய உடலில் ஒவ்வொரு நாளும் தொழிற்படுகின்றது. ஆனால் இந்த மூன்று வாயுக்களும் பிரதானமான வாயுக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த 10 வாயுக்கள் இருக்கின்றது. அப்போ இந்த 10 வாயுக்களை விட வேறு என்ன இருக்கின்றது என்றால், எங்களுடைய உடல் செயல்பாட்டிற்கு அந்த கரணங்கள் என்று நாங்கள் பலமுறை பார்த்து விட்டோம். மனம், அகங்காரம், புத்தி, சித்தம் என்று 4 அந்த கரணங்கள் உட்கருவியாக செயல்படுகின்றது. அதைவிட கடைசியாக காரண உடலில் இருக்கும் எங்களுடைய ஆன்மா, உயிர். அப்போ நீங்கள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்களாக இருந்தால், எல்லாமாக 35 விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உடலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் அறியவில்லை. ஏனென்றால் இந்த யோகத்திற்குள் வந்தால்தான் அதை அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றதே தவிர, மற்றும்படி இந்த உடல் எவ்வளவோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைய விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எங்களுடைய கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படும் இந்த கம்ப்யூட்டரை விடவே இந்த உடல் மிகவும் விஞ்ஞானபூர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதை ஒருவரும் அறிவதில்லை. அதை எப்போது அறிகின்றோம் என்றால், எங்களுடைய உடல் தொழிற்பாட்டில் ஏதாவது தடைப்பட்டு விடுமாக இருந்தால், அல்லது ஏதாவது நோய்கள் வந்தால்தான் எங்களுக்கு இந்த உடல் நடைபெறும் ஏதோ 2, 3, 4 இயக்கங்கள் தடைப்பட்டு விட்டது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அதை அந்த நிலைக்கு வரும் வரையில் ஒருவரும் இந்த உடல் எப்படி நடைபெறுகின்றது, இந்த உடல் எப்படி இயங்குகின்றது, நாங்கள் யார் என்று நாங்கள் உள்நோக்கி போகாவிட்டாலும் அது ஆன்மீகத்துக்குரிய நிலை. ஆனால் உலகளாவிய நிலையில் இந்த உடலின் தொழிற்பாடு என்ன, ஃபிசிக்கல் பாடி என்பதை நாங்கள் ஒருவரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. ஆகவே இந்த சிந்தனையை நாங்கள் வளர்க்க வேண்டும். ஆனால் கிரியா யோகத்தில் இருக்கும் சாதகர்கள் எல்லோரும் இந்த சிந்தனையை நீங்கள் விஞ்ஞான பூர்வமாக பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சத்சங்கமே. இன்று ஒவ்வொரு கருவியும், உங்களுடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு கருவியும் விஞ்ஞான பூர்வமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இது உங்களுடைய கம்ப்யூட்டர் என்ற நவீன கால கருவியை விட பன்மடங்கு திறமையானது. கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஒரு 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 மாதர் போர்டு என்று சொல்லுவோம், ஒரு மெயின் சிப் என்று சொல்லுவோம். அந்த சிப்பை வச்சுத்தான் அந்த கம்ப்யூட்டரை இயங்குகின்றது. அதே போல் எங்களுடைய உடல் இயக்கம் மூளை என்ற ஒரு மெயின் சிப்பை வச்சுத்தான் இயங்குகின்றது. எங்களுடைய கருவிகள், எங்களுடைய உடல் அவயவங்கள் எல்லாம் இயக்கத்திற்கு எல்லா கோஆர்டினேஷனும் எங்களுடைய மூளையில் அமைந்திருக்கின்றது. இந்த விஞ்ஞான உலகத்தில், வைத்தியத்தில், விஞ்ஞான பூர்வமான உலகத்தில் பல விஷயங்களை கண்டிருந்தாலும் இன்னும் ஒருவராலும் இந்த மூளைக்குரிய ஆப்ரேஷனையா, சத்திர சிகிச்சையா, அல்லது இந்த மூளையை என்ன மாதிரி சரி பண்ணலாம் என்பதா இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, கண்டுபிடிக்க முடியாது. அது மெஞ்ஞானம். ஆனால் எங்களுடைய விஞ்ஞானம் அந்த மூளையை விட்டு உடலில் எல்லா இடத்திற்கும் தாவி இருக்கின்றது. அதுவும் சூட்சும தேகத்தில், தூள தேகத்தில் மாத்திரம், ஃபிசிக்கல் பாடி என்று சொல்லுவோம். அதை விட்டு இந்த கிரியா யோகத்தில் 4 உள்ளுறுப்புகள் இருக்கின்ற, உள்ளுடல்கள் இருக்கின்ற என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் கிரியா சாதகர்கள், அதாவது சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பு, ஆத்ம உடம்பு, இந்த இடங்களுக்கு விஞ்ஞானம் போகவே முடியாது. அது மெஞ்ஞான இடங்கள். ஆதலால் தான் ஒரு இடத்தில் விஞ்ஞானிகள் அதை தொடர்ந்து மேலே செல்லாது அந்த இடத்திலேயே நின்று விட்டார்கள். அப்படி நின்றுவிட்டு கூட இந்த இந்த அண்டத்தில் இருக்கும் பல இடங்களுக்கு தாங்கள் வெற்றி 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 வெற்றிகரமாக போவோம், வருவோம், அதை ஆராய்வோம் என்று வழிகிட்டவர்களுக்கு இந்த கொரோனா என்ற நுண்ணுயிர் வந்து அவர்களுடைய கொட்டத்தை அடக்கி இப்போது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த விஞ்ஞானிகளாலேயோ, எந்த மருத்துவர்களாலேயோ என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிரியா சாதகர்கள் அந்த பயங்களின்றி தங்களுடைய நாளாந்த சுவாச பயிற்சி, தங்களுடைய கிரியா பயிற்சியை செய்து அவர்கள் எவ்வித பயமும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது ரெண்டு வகையான வாழ்க்கை இருக்கின்றது கிரியா யோகத்தில். ஒரு வகையான வாழ்க்கை பயமின்றி வாழ்வது என்று சொல்வது. கிரியா யோகா பயிற்சியில் நீங்கள் ஒரு நிலையை அடையும் போது நீங்கள் மரணத்தை பற்றி பயப்படாத நிலை ஒன்றுக்கு வந்து விடுவீர்கள். அந்த நிலைக்கு வந்தால் கிருமி வந்தால் என்ன, அணு ஆயுதம் வந்தால் என்ன, மரணம் வந்தால் என்ன, உங்களுக்கு அதை பற்றி பயமே இருக்காது. அது ஒரு அதி உயர்ந்த நிலை. அதில் எல்லோரும் இப்போ இருப்பீர்கள் என்றில்லை, அந்த நிலைக்கு கூட வரலாம் நீங்கள். மற்றைய நிலை கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான, கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான குண்டலினி பிராண யாமத்தை நீங்கள் ஒழுங்காக செய்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் இந்த நுண்ணுயிர் இப்படியான பிரச்சனைகள் நீங்கள் ஒரு காலமுமே அகப்பட மாட்டீர்கள். உங்களுடைய உடல் எப்போவும் நன்றாகவே இருக்கும். நீங்கள் மற்ற மக்கள் இந்த நோய்களில் இருந்து வெளிவரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு அதால் ஒரு பாதிப்பும் வரப்போவாது, வர முடியாது, வர 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 வரக்கூடாது, வர முடியாது. நீங்கள் அதிலிருந்து விலத்தி மற்றவர்களிடமிருந்து கிரியா சாதகர்கள் விலகி நன்றாக உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணிக்கலாம் பாபாஜியின் அருளால். ஆகவே நான் இப்போது தொடங்கிய இடத்துக்கு மீண்டும் வருகின்றேன். எங்களுடைய உடல் எவ்வாறு செயல்படுகின்றது என்று நீங்கள் ஒரு சிறிய நேரம் ஆன்மீக சிந்தனை தேவையில்லை. உடலில் இருக்கும் உங்களுடைய தேக உடம்பில் இருக்கும் உலகியல் வாழ்க்கையில் இந்த உடல் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை இருந்து சிந்தித்து பாருங்கள். இந்த உடலுக்குள் நடக்கும் ஒவ்வொரு விடயமும் விஞ்ஞானம். ஆனால் அதில் பல விடயங்களைத்தான், சில விடயங்களைத்தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். கண்டுபிடிக்காத விடயங்கள் எல்லாம் உடலில் தொழிற்படுவது மெஞ்ஞானம். ஆகவே இந்த உடலில் நடக்கும் தொழிற்பாடு எல்லாம் நீங்கள் இருந்து யோசித்து பார்க்கும் போது என்னென்று இப்படியெல்லாம் எங்களுடைய உடலில் நடக்கின்றது என்ற கேள்வி உங்களுக்கு வரத் தொடங்கிவிடும். அந்த கேள்விதான் உங்களை மெஞ்ஞானத்தை நோக்கி செயல்பட வைக்கும். அப்படியான செயல்பாடே கிரியா யோகம். இப்போது நான் முதல் தொடங்கிய இடத்திற்கு மீண்டும் வருகின்றேன். இந்த 10 பொறிகள், இந்த 10 பொறிகளால் 10 பொறிகளில் செயல்படும் 10 செயல்பாடுகள், 10 10 20, 10 வாயுக்கள் உடலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் 3 வாயுக்களை பற்றி எடுத்து பார்த்தோம், 20 10 30. அதைவிட உட்பொறிகளாக செயல்படும் மனம், அகங்காரம், சித்தம், புத்தி என்று சொல்லும் 4 அந்தக்கரணங்கள், 34. கடைசியாக ஆன்மா ஓ உயிர், 35. அப்போது நாங்கள் இன்றைய தொடக்கிய சத்சங்கம் எங்கே என்றால் எங்களுடைய உயிரின் நிலை 5 இடங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற 5 வகையில் உடலில் ஒவ்வொரு நாளும். அது நனவு, கனவு, அதி உயர் தூக்கம், துரியம், துரியாதீதம் என்று பாபாஜி அழகாக பாபாஜியின் தெய்வீக குரலில் தந்திருக்கின்றார். அதுக்குரிய சிறிய விளக்கமும் அந்த பக்கத்தில் தரப்பட்டிருக்கின்றது. அதை நான் என்னுடைய நச்சிந்தனையில் சில தடவை தந்துவிட்டேன். போன ஒரு 5 நாட்களுக்கு முன்னதலாக கூட அதை வாசித்திருந்தேன் அந்த பக்கத்தில். அப்போ இந்த 5 நிலையும் எப்படி செயல்படுகின்றது என்பதை உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக மெஞ்ஞானபூர்வமாக சொல்லி தருகின்றேன். இந்த 35 செயல்களும் எங்களுடைய உடலில் நடக்கின்றது என்பது உங்களுக்கு நிச்சயமாக இப்போது தெரிந்திருக்கின்றது. இந்த 35 செயல்களும் நீங்கள் நனவு நிலையில் இருக்கும் போது தொழிற்படுகின்றது. நனவு நிலை என்று சொல்லுவது நாங்கள் இப்போது இருக்கும் நிலை. எல்லோரும் இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நித்திரை கொள்ளவில்லை, நனவு நிலையில் இருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த 35 செயல்களும் உடலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போது அடுத்த கட்டத்திற்கு போவோம். கனவு. கனவு என்றால் நீங்கள் படுக்க வேண்டும். நீங்கள் படுத்த பிறகு உங்களுடைய உடலில் நடக்கும் அடுத்த செயல்பாடு கனவு. இந்த கனவு நிலைக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய உடலில் இருக்கும் 10 கருவிகளை இறைவன் நிற்பாட்டி விடுகின்றார். அதனுடைய கருத்து என்னவென்றால் உங்களுடைய 10 கருவிகளும் உடலில் அமைந்திருக்கின்றது. நீங்கள் நனவு நிலையில் இருந்தால்தான் அதை செயல்படுத்த முடியும். அதாவது கண்கள் பார்க்கின்றது, காது கேட்கின்றது, இப்படி இந்த 10 கருவிகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது, இந்த 10 கருவிகளும் செயல்படும் எப்போதென்றால் நீங்கள் நனவு நிலை, அதாவது நீங்கள் அந்த நிலையில் இருக்கும்போது, நீங்கள் தூக்கத்துக்கு போகாமல் இருக்கும்போது தான் இந்த கருவிகள் செயல்படும். அப்போ நீங்கள் தூக்கத்துக்கு போனவுடன் இறைவன் என்ன செய்கின்றார் என்றால், எங்களுடைய உடல் என்ற கம்ப்யூட்டரை இந்த 10 கருவிகளையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறார் என்று வையுங்கள், நிற்பாட்டி விட்டார். அப்போ மிச்சமாக 25 செயல்கள் உங்களுடைய கனவில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த 10 கருவிகள் மாத்திரம்தான் அமைதிக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் அது இயங்க முடியாது, நீங்கள் நித்திர தூக்கத்துக்கு போய்விட்டீர்கள். அப்போது பார்க்கும்போது இந்த கனவில் உங்களுக்கு பல காட்சிகள், பல விஷயங்கள் கனவில் வருகின்றன. இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே இருந்து வருகின்றன என்றால், இந்த கருவிகள் இயங்காது இருந்தால் கூட இந்த கருவிகளால் உங்களுக்கு கிடைத்த செயல்முறைகள் கனவில் வந்து கொண்டே இருக்கும். இப்போது கனவில் நீங்கள் நித்திரையில் இருக்கும்போது, கனவு நிலையில் இருக்கும்போது உங்களுடைய கருவிகளை பாவித்து நீங்கள் ஒன்றையும் பாவிக்க முடியாது, ஏனென்றால் அது இயங்காது. ஆனால் உங்களுடைய கருவிகளால் நீங்கள் நனவு நிலையில் இருக்கும்போது நடைபெற்ற விஷயங்கள் உங்களுடைய கனவுகளில் வருகின்றது. ரைட், உங்களை ஒரு திருத்துகின்ற நீங்கள் கனவில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், ஐயோ என்று கத்துகின்றீர்கள், உதவி உதவி என்று கத்துகின்றீர்கள். எல்லாம் இந்த 10 கருவிகளில் நடைபெற்ற செயல்கள் உங்களுடைய கனவில் வந்து செயல்படுகின்றன. ஆகவே கனவு நிலையில் இருக்கும்போது இந்த 25 செயல்களும் நடைபெறுகின்றது. அதுக்கு அடுத்த நிலையை பார்த்தோம் என்றால் உங்களுடைய தூக்கம், அதாவது தூக்கத்தில் தான் இருக்கின்றீர்கள், அதி உயர் தூக்கத்துக்கு போகின்றீர்கள். அந்த தூக்கத்துக்கு போகும்போது உங்களுக்கு இந்த 10 செயல்களுக்கும் இருந்த இந்த கருவி, 10 கருவிகளால் நடந்த செயல்கள் கூட இல்லாமல் போய்விடுகின்றது. கடவுள் அதை நிற்பாட்டுகின்றார். அதாவது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விட்டீர்கள். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன பிறகு கனவு வராது. அப்போ அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு நீங்கள் போகும்போது கடவுள் இந்த 10 மற்ற செயல்களையும் நிப்பாட்டி உங்களுடைய 10 வாயுக்கள் இருக்குத்தானே, அதில் 9 வாயுக்கள் இந்த செயல்களும் நின்று போய்விடும். ஏனென்றால் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போய்விடுவீர்கள், டீப் ஸ்லீப், அதான் 3வது நிலை. ஆக இந்த 35 செயல்களில் 3 செயல்கள் மாத்திரம்தான் மிஞ்சி இருக்கும். அது என்ன? உங்களுடைய ஆன்மா. வாயுக்களில் ஒரே ஒரு வாயு மிஞ்சி இருக்கும், அது பிராணன், அதான் உங்களுடைய சுவாசம். அதுவும் போச்சென்றால் நீங்கள் முடிஞ்சது, பிராணன். அதை விட சித்தம், அதாவது உட்கருவிகளில் மனம் அகங்காரம் புத்தி எல்லாம் செயலிழந்துவிடும் ஆழ்ந்த உறக்கத்தில், சித்தம் மாத்திரம் அங்கு செயல்படுவார். அப்போ அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது இந்த சித்தம் பிராணவாயு உயிரோட வேண்டும். சித்தம் என்பது பதிவுகள், உட்பதிவுகள், மற்றது ஆன்மா என்பது உண்மையான பொருள். இந்த 3 தான் உங்களுடைய உடலில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும். அதனால் தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த 3 நிலைகள் மாத்திரம் செயல்படும். 35 நிலைகளில் 32 நிலைகளையும் இறைவன் நிப்பாட்டி விடுவார். இனி அதுக்கடுத்த நிலை ஒன்று இருக்கின்றது, துரியம். இந்த துரிய நிலைக்கு போகும்போது அது உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்தை விட மிகவும் அடுத்த லெவல். ரைட், அது எங்களுடைய ப்ராக்டிஸ், அதாவது கிரியா யோகா சாதனைகளால் அந்த துரிய நிலைக்கு நீங்கள் போகும் வாய்ப்புகள் பல. அந்த நிலைக்கு போகும்போது சித்தமும் இறைவனால் நிற்பாட்டப்பட்டுவிடும் எங்களுடைய உடல் கம்ப்யூட்டரை. அப்போ சித்த துரிய நிலையில் மிஞ்சி இருப்பது ஆன்மாவும் பிராணனும் மாத்திரம், அதாவது எங்களுடைய உயிரும் உயிர் செயல்படுவதற்குரிய வாயுவும் தான் மிஞ்சி இருக்கும் துரியத்தில். எந்த விதமான இதுவும் வராது. ரைட், அது ரெண்டும் தான் உங்களுடைய உடலில் செயலில் இருக்கும். அடுத்து கடைசி நிலை துரியாதீதம். அது உங்களுடைய சாதனை பயிற்சியால் அதி உயர்ந்த கடவுள் நிலை என்றே நீங்கள் சொல்லலாம். அந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய உடலில் செயல்பட்ட பிராணன் கூட இல்லாமல் போய்விடும். ஆக மிஞ்சி இருப்பது 35 செயல்களில் ஆன்மா மாத்திரம், அதான் சமாதி நிலை. அது நீங்கள் இறந்து விட்டதாக கருத்தில்லை. அந்த நிலையை நீங்கள் ஆக கிரியாயோகா சாதனைகள் உச்சி நிலைக்கு வரும்போது அடைவீர்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய ஆன்மா மாத்திரம்தான் செயல்பாட்டில் இருக்கும், பிராணன் கூட நின்றுவிடும். அதைத்தான் எங்களுடைய கிரியா யோகத்தில் மூச்சற்ற நிலை, சமாதி நிலை என்று சொல்கின்றோம். ஆனால் நாங்கள் பழைய நிலைக்கு அந்த நிலையிலிருந்து திரும்பலாம். திரும்பும் போது அதே நாங்கள் சொன்ன ஓடர் என்ற மற்ற பக்கம் பிற்புறமாக ஒவ்வொரு இயக்கமும் இயங்க ஆரம்பிக்கும். ஆன்மாவுடன் சேர்ந்து பிராணன் துவங்கும். நாங்கள் திரும்ப துரிய நிலைக்கு வருவோம். இந்த பிராணனுடன் சேர்ந்து சித்தம் தொழிற்பட துவங்கும். அது துரிய நிலையில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு வந்து விடுவோம். அதற்கு பிறகு நாங்கள் கனவு நிலைக்கு வரும்போது எல்லா செயல்பாட்டு கருவிகளும் இறைவன் தொடக்கி விடுவார். மீண்டும் நாங்கள் அப்போது மற்றைய சக்திகளையும் எங்களுடைய உடலில் பெறுவோம். கடைசியாக நனவாக கண்களை துறக்கும் போது கருவிகள் 10 சேர்த்து 35 செயல்களும் உடலில் இயங்குகின்றது. இது மிகவும் முக்கியமான ஒரு விஞ்ஞான பூர்வமான விஷயம். சைவ சித்தாந்தத்தில் அழகாக சொல்லியிருப்பதை நான் உங்களுக்கு இன்று கொணர்ந்திருக்கின்றேன். சிந்தித்து பாருங்கள். இந்த சத்சங்கத்தை திருப்பி கேளுங்கள். இதில் ஒன்றும் கஷ்டமான விஷயம் அல்ல. ஆனால் உங்களுடைய உடல் தொழிற்பாடு, ஒரு கம்ப்யூட்டர் என்ன மாதிரி விஞ்ஞான உலகத்தில் வேலை செய்கின்றதோ அதை மாதிரி உங்களுடைய உடல் என்ன மாதிரி இந்த விஞ்ஞானத்தில் வேலை செய்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பது மிகவும் மிகவும் முக்கியம். ஆகவே இந்த சத்சங்கத்தில் உங்களுக்கு தேவையான தகவல்களை எளிய முறையில் தந்திருக்கின்றேன். இது எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய தகவல்கள். இந்த தகவல்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை இரண்டு முறை இதை கேட்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய உடலின் செயற்பாடு விளங்கிவிடும். இப்படியான உடல் செயற்பாடுகள் விளங்கினால்தான் உங்களுடைய சாதனையில் கூட உங்களுக்கு ஆர்வம் வரும். ஆர்வம் மாத்திரமல்ல, உங்களுடைய உடலில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் சயின்டிஃபிக்கலாக, அதாவது விஞ்ஞான பூர்வமாக எங்களுடைய மெஞ்ஞான விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவு செய்கின்றேன். இன்று நவராத்திரியில் 8வது நாள், நாளை 9வது நாள். இன்று 8வது நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாளைக்கு நிச்சயமாக நாங்கள் 108 தடவை அன்னை பஜன் செய்ய போகின்றோம். இன்று 16 தடவை மாத்திரம். இன்றைய 8வது நாளில் எங்களுக்கு 2 வகுப்பு இருக்கிறபடியால் நாங்கள் நாளைக்கு 108 தரம் அதை செய்வோம். இன்று 16 தடவை எல்லோரும் இந்த பஜனை நான் சொல்லும் போது நீங்கள் அதை திருப்பி சொல்லுங்கள். 16 தடவை தான் நான் சொல்லும் முறையிலேயே அதே வேகத்தில் இன்று நீங்கள் அந்த 16 பஜனையும் என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள். இப்போது நாங்கள் அந்த பஜனை சொல்லுகின்றோம். நீங்கள் எல்லோரும் இதை திருப்பி சொல்லும் போது கண்களை மூடிக்கொண்டிருந்து அதை உணர்வு நிலையில் எடுத்துக்கொண்டு அதை சொல்லுங்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்.
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி
ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம்
ஓம் கிரியா பாபாஜி
ஓம் கிரியா அன்னை நமோ
ஓம் கிரியா அன்னை நமோ
இத்துடன் இந்த சத்சங்கத்தை முடித்து